அதிகாரம் 29:30-31 வாசிங்க.
தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே.
சூப்பர். இப்போ 29:30-31 இந்த மூணு வசனத்துக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கங்கள் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ரோமர் 1, 2, 3 அதிகாரங்கள் எல்லாம் பார்த்து வந்தனால இதுக்கு வந்து ஒன்றும் பெருசா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது. ஆனாலும் ஒரு கேள்வியோடு கூட நம்ம அந்த மூன்று வசனத்தை நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் அப்படின்றார். இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்குங்க பார்க்கலாம். சாரா சிஸ்டர், ஆனந்த் பிரதர், சதீஷ் பிரதர், அதே மாதிரி அடுத்த வசனம் 20 எப்படி அதை எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்போம்.
வம்ச வரலாற்றுலதான், தாவீதுடைய வம்சத்துலதான் அவர் உருவானார். ஒரு இடத்துல பார்த்தோம்னு சொன்னா, கானானிய பெண் வந்து அந்த கானானிய பெண்ணோட கூட ஒரு உரையாடல பிள்ளைகளுடைய அப்ப துணிக்கைகளை நாய்க்குட்டிக்கு போட இயலாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த கானானிய பெண் சொல்லுகிறாள், ஆம் எஜமான ஆண்டவரே, என் மேசையிலிருந்து விழுந்த துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படின்னு சொல்லும்போது, உன் இஷ்டவேலுக்குள்ளே உன்னை விட விசுவாசித்தோரை நான் காணவில்லை அப்படின்னு சொல்றார். இப்ப தேவன் அதுலேயே தேவன் புறஜாதி, அந்த கானானிய பெண் புறஜாதியாக இருக்கிறதால புறஜாதிகளுக்கும் தேவனா இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு சொன்னா, திருத்த சேதனம் உள்ளவர்கள் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆக்குகிற தேவன் ஒருவரே. விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள் அவங்க விசுவாசித்தாங்க என்னன்னா, பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தின் கிரிகளை நாங்கள் செய்ததுனால தேவனிடத்துல நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தினால அவங்க இருந்தாங்க. ஆனா விசுவாசத்தின் விசுவாச விருத்த சேதனம் இல்லாத எங்களை போன்ற பிரஜாதிகளுக்கு தேவன் விருத்த சேதனம் எங்களை போன்ற புறஜாதிகளுக்கு விருத்த சேதனை மூலமாக இந்த விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆக்குகிறவர் அவர் அப்படின்னு சொன்னா, நாங்கள் எந்த காரியமுமே செய்யல. நான் நேற்று சொன்னது போல நாங்க வந்து ஒரு தேவனுக்கு நாங்கள் பகைஞராக இருந்த நேரத்துல வந்து இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் எனக்காக படையிடப்பட்டது, அவர் எனக்காக பரிந்து பேசினார், அவர் சிலுவையில எனக்காக அடிக்கப்பட்டாருங்கிற அந்த ஒரே ஒரு விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அது எங்களால் முடியாத காரியம். அது தேவன் ஒருவரே எங்களை எல்லோரையும் நீதிமான்களாக்குகிறவர் அவரே.
சரா சிஸ்டர், நீங்க சொல்லுங்க.
நான் சொல்றேன், தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்டா, நாங்கள்தான், அதாவது தற்போதைய இதெல்லாம் நாங்கள்தான் யூதர், அதாவது நாங்கள் மாம்சத்தின் படியில் ஆவியின்படி நாங்கள்தான் யூதர். அப்போ எங்களுக்கு மாத்திரமா, அப்போ அவர்களுக்கும் புறஜாதிகள் என்றேக்கில் நான் அதாவது மாம்சத்தில் விருத்த சேதனம் பட்ட அவர்களுக்கும் அவர் தேவன் தான் என்றுதான் நான் சொல்றேன். அந்த 29வது வசனம். அப்ப மாம்சத்தின்படி விருத்த முப்பதாவது வசனம், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குற தேவன் ஒருவரே. இல்ல ஒரு 29வது வசனத்துக்கு தான் நான் சொன்னால் அந்த யூதர் மற்றவர்களும் சொல்லலாம். ஆனந்தம் பிரதர்,
சரி யாராவது, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம பல தடவை பார்த்துட்டோம், சிம்பிளா அதெல்லாம் தியானிக்கலாம். அதனாலதான் சொன்னேன் இதுக்கு ரொம்ப பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே சொன்னதுலயே நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி தியானத்துக்கு எடுத்தோம்னா கூட நமக்கு வந்து சப்ஜெக்ட் கூடி பட்டுடும். அனந்த் பிரதர், தியானி இல்லையா? தவக்குமார் பிரதர், விஜயகுமார் பிரதர், ராஜன் பிரதர் கூட வந்திருக்காரு. 29:30 கூட வேண்டாம், அது சொல்லிடலாம். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? இல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். ஏன்னா விசுவாசம் தான் நியாயப்பிரமாணத்தினுடைய வேர். அப்ப அந்த 29:30 அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம தியானிக்கணும். சரி, தியானிப்போம். லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்?
இருக்கோம் பிரதர்.
லேனையா எல்லாரும் இருக்கீங்களா? சைலண்டா இருக்கவங்க சரி, ஆன் பண்ணி வேலையை பாக்குறீங்க.
நாங்க சைலண்டா இருக்கோம்னாவா?
சரி, 29:30 ராஜன் பிரதர் உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் பிக்கப் பண்ணுவோம். ரோமர் 3வது அதிகாரத்துல 29:30 நியாயப்பிரமாணத்துல மைண்ட வச்சுட்டு அதை தியானத்துக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு மாசம் நம்ம பேசியிருக்கோம், ஒரு மாசத்துக்கு மேலேயே பேசியிருக்கோம். அதனால அந்த அதை குறித்து இங்க என்ன சொல்ல வராரு பவுல், இங்க என்னதான் சொல்லியிருக்காருன்றத அந்த 2 வசனத்துல நம்ம தியானிப்போம். ரோமர் 3:29-30. சொல்லுங்க
கேட்டுதான் இருக்கும். அந்த புறஜாதிகள் போது அவங்க வந்து அவங்க அதாவது வந்து மாம்சத்தின்படி விருத்த சேதனமா அவங்க வந்து புறஜாதிகள் ஆயிடுறாங்க.
சூப்பர்.
அடுத்தது வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விசுவாசத்தமா, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விசுவாசத்தின் மூலமா நீதிமான்கிற தேவன் ஒருவரே. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே தேவன் ஒருவரே தான். அதனாலதான் தேவன் வந்து நான் புறஜாதியில் இருக்கவங்க தேவன் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஒரு காலத்துல ஒரு வசனம், அதனால மாம்சத்தின்படி விருத்த சேதனமும் புறஜாதிகள். ஏன்னாக்கா அவங்க ஒரே கான்செப்ட்ல தான் இருக்கிறாங்க, அதாவது கட்டளைகளும் பிரமாணங்களும் இந்த கோட்பாட்டுல தான் இருக்கிறாங்களே தவிர, அவங்க வந்து நம்ம ஆவியின் புதிய விருத்த சேதனமாக இருக்கிறதுனால நம்ம விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறுறோம், அவருடைய புத்திரர்களாய் காணப்படுறோம், அவருடைய அவைங்களாய் காணப்படுறோம். இதுதான் நம்ம மெயின் கான்செப்ட்ல வரும். நம்ம இது இன்னொரு நிறைய சொல்லலாம்னு இருக்கேன்.
ஓகே, ஒரு 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 ட்ராக் போட்டீங்க, பரவாயில்ல, அது கரெக்டு தான். சரி, இதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். நல்லா நல்ல மைண்டில் ஏற்றிங்க, ஏன்னா இந்த மூணாவது அதிகாரம் முடியுது இதோடு கூட. சூப்பர் வசனம் இது, ரொம்ப அருமையான வசனம். என்ன சொல்கிறாரு கவுனிங்க, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். மொத்தத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டார், மொத்தத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப இதுல வந்து ஒரு கூட்டம் மட்டும் விடுபடுது, யாரு அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் மதிகேடர்கள், அவங்களுக்கு வந்து அவர் தேவனா இருக்க முடியாது. யாரு மதிகேடர்கள்னா, தேவனே இல்லைன்னு சொல்றவங்க. புறஜாதிகள் கூட அவங்க வந்து மாம்சத்தின்படி அவங்க ஏதோ பாகால்களுக்கு அவங்க பலி செலுத்திட்டு கடந்தாலும், அல்லது வந்து மாம்சத்தின்படி கடந்தாலும், ஒரு இறை பக்தி கடவுள் பயம்ன்றதாவது கொஞ்சம் இருக்கும். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, தேவனை தூசிக்கிறாரு. தேவன் சொல்றாரு, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்துல சொல்லிக்கொள்ளன்றான் சொல்லி சொல்றாரு. அப்போ தேவனை இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து இவர் தேவன் சொல்ல முடியாது இவர். அதனால அது ஒரு கூட்டம், அதை விடுவோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கு தேவன் அல்லவா? இப்ப யூதன் யாரு, புறஜாதி யாரு அப்படின்றத நம்ம இந்த வசனத்துல தியானிக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து ரத்த சிந்தி உயிர் தெழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவங்க எல்லாம் இஸ்ரவேலர்களாகவும் யூதர்களாகவும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திரத்தை அதாவது நம்முடைய சுதந்திரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா யூதன் இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே வந்து ஆவிக்குரியது. இஸ்ரவேல் என்பது கோத்திரம், யூதன் என்பது கிறிஸ்துவனுடைய தனி கோத்திரம். ஏன்னா அந்த சந்ததியை தான் அவர் தெரிந்து கொண்டு வர்றாரு, மொத்தமா சொல்றாரு இஸ்ரவேல்னு சொல்லிட்டு. அதுல ஸ்பெஷலா யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்றாரு, அந்த விசுவாச சந்ததிக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ இந்த யூதன் இஸ்ரவேல்னு சொன்னா அது வந்து ஆவிக்குரியவர்கள், யூதன் இஸ்ரவேல் அப்படின்னா அது வந்து ஆவிக்குரியது. ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கு, நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் கையில கொடுக்கப்படுது, அது ஆவிக்குரியதுன்றது அவங்க அறியாம மாம்சத்தின்படி அவங்க செயல்பட்டாங்க. காரணம் என்னன்னா, பாவ ஆளுகையில இருந்து இவர் வந்து மரித்து இவர் என்ன பண்ணணும், அதை ஓபன் பண்ணி கொடுக்கணும். அப்போ யூதருக்கு மாத்திரமா தேவன் அப்படின்னு சொன்னா, யூதன் அப்படின்னும் போது நம்மளை தான் அடையாளப்படுத்துறாரு. ஏன்னா பவுல் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிரமாணத்தை பகுத்தறிஞ்சு யார் யூதன் யார் இஸ்ரவேல்னு சொல்லி எழுதிட்டாரு. அப்ப எழுதி கொடுத்தனால அவர் வந்து குழப்பம் இல்லாம தெளிவா சொல்லிட்டு வர்றாரு, யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அவர் தான் அப்படின்றாரு. அப்ப யார் யூதன் யார் புறஜாதின்னும் போது, நாங்க வந்து யூதர்கள் இஸ்ரவேலர்கள்னு மேன்மை பாராட்டினவங்க புறஜாதிகள் ஆயிட்டாங்க. புறஜாதிகளை கடந்தவங்க கிறிஸ்துவ விசுவாசித்தனால யூதர்கள ஸ்தானத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஏன்னா விசுவாசம்தான் வந்து மெய்யான விருத்த சேதனம். மாம்சத்துல செய்யப்படுற யூதர்கள் செய்யற விருத்த சேதனம் அது ஜீரோ, அது விருத்த சேதனமே கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அது வந்து ஒரு பெரிய சடங்கு மாதிரியும், அது விருத்த சேதனம்ன்றது அது தேவனுக்கு உகந்தது அப்படின்றத நினைச்சுக்கிட்டு அவங்க மாம்சத்தின்படி பண்ணிட்டு வராங்க. பவுல் வந்து அதை அப்படியே ஜீரோ ஆக்கிட்டாரு, ஆவியானவர் பவுல் மூலமா அதை ஜீரோ ஆக்கிட்டாரு, அது விருத்த சேதனமே கிடையாது போடான்ட்டாரு. ரோம 2 அதிகாரத்துல 28-29 வசனத்துல நம்ம நிறைய தடவை வாசிச்சிருக்கோம், இருந்தாலும் இந்த டைம் அதை வாசிப்போம், நமக்கு பிரயோஜனமா இருக்கும். வாசிங்க, ரோம 2:28-29 வசனங்களை வாசிங்க.
ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது.
ஓகே, 28-29, ஓகே 30 இல்ல இல்லையா, சரி. இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க, 29ல மன்னிக்கணும், 28ல புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, ஆனா புறம்பாக விருத்த சேதனம் பண்றவன் தான் நான் வந்து யூதன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்க தான் யூத கோத்திரம், நாங்க தான் இஸ்ரவேலர்கள், இது எங்களுக்கு ஆபிரகாம் மூலமாக மோசே மூலமாக எங்களுடைய முற்பிதாக்கள் யாக்கோபு மூலமாக தேவன் எங்களுக்கு இதை திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மாம்சத்துல வைராக்கியம் பாராட்டுறாங்க. இயேசுவும் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, கடைசியில என்ன பண்ணிட்டாரு தேவன், என்ன பண்ணிட்டாரு அப்போ சொன்ன பவுல அதே கூட்டத்துல இருந்து தூக்கிட்டு வந்தார். ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஆவியுள்ள ஒரு மனுஷனை தூக்கிட்டு வர, சாதாரண மனுஷன் கிடையாது அவரு, பட்டு வைராக்கியம். நல்ல உறுதியான ஒரு இருதயம். அங்க இருந்து அடிச்சு தூக்கிட்டு வராரு. அதே யூதா மாம்சத்தின்படி விருத்தம் செய்யப்பட்ட இடத்துல இருந்தே தூக்கிட்டு வராரு. நல்ல இந்த வேத பிரமாணங்களை நியாய பிரமாணத்தை எழுத்தின்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவர். ஆவியின்படி இல்ல, எழுத்தின்படி நல்லா கரைச்சி குடிச்ச ஒரு வேத பிரமாணர் அவரு. அவரை பிடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட சொல்றாரு, மாம்சத்தின்படி செய்யப்படும் உருத்த சேதனம் உருத்த சேதனம் அல்ல, அதாவது புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல அப்படின்ட்டார். அப்ப யூதன் இல்லைன்னா அவன் யாரு? புறஜாதி. அப்போ புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் உருத்த சேதனம் உருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். இப்ப அதோட நிப்பாட்டிட்டு ரோமர் 3 கடைசியா இப்ப நம்ம வாசிச்சுமே, அதுக்கு வாங்க 29 வாங்க. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் அப்படின்றாரு. உள்ளத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே யூதன்ட்டு தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் அப்படின்றாரு. அந்த தேவனை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளல. முதல்ல யூதன் புறஜாதி யாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நம்மள யூதர்கள் அப்படின்றாரு. அதனாலதான் யூதர்களுடைய ராஜா அப்படின்றோம். யூத ராஜ சிங்கம்னு சொல்லி நம்ம சொல்றோம். யூதா கோத்திரம்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சுவிசேஷம் யூதர்கள் வழியாய் கடந்து போகிறதுன்ற, நம்ம தான் சுவிசேஷம் அறிவிக்கிறத அவங்க சுவிசேஷமே அறிவிக்கல. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க மரணத்துக்கு ஏதான கிரியைகளை தான் செஞ்சுட்டு வராங்க. நம்ம தான் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிற வந்து யூதர்கள்னு தேவன் அடையாளப்படுத்துறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரும் வாக்கியம் என்ன சொல்றாரு பாருங்க, 29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல். ஏன்னா எழுத்தின்படி உண்டானா அது யூதனே அல்லன்னு மேல எழுதிட்டாரு. நம்ம ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி அது மனுஷனாலே அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப யூதனுக்கு தேவன் யாரு? அவர் தான். சரி, புறஜாதி அங்க கிடைக்குது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? 0 ஆயிட்டான். இப்ப நம்ம இவ்வளவு நம்பிட்டு இருந்தா இப்படி ஆகி போச்சேன்ட்டு. ஆனாலும் அவனுக்கும் தேவன் அவர் தான். ஏன்னா முதல்ல அவனுக்காக தான் வந்தாரே. நம்ம சாக்கடையில கடந்தோம், அவனுக்கு தான் வந்தாரே. சொல்ல போனா இஸ்ரவேலரின் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்றி வேறொருவருக்கும் நான் அனுப்பப்படவில்லை அப்படின்னாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இவரை சிலுவையில கொண்டு போய் அறிஞ்சிட்டாங்க. அந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு சொன்ன உடனே அந்த கிருபை, அந்த பாக்கியம் நம்ம விசுவாசித்த உடனே நமக்கு வந்துருச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாருன்னு திருப்பிட்டாரு. இப்படி சொந்த பிள்ளைகளுக்கு தான் வந்தாரு, சொந்தமானவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம அந்நீரா கடந்த புறஜாதியில கடந்த நம்ம விசுவாசித்த உடனே அந்த கிருபை நமக்கு வந்துருச்சு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாருன்னு சொல்லி எழுதிட்டாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நம்ம வந்து யூதர்கள் அப்படின்றது தேவனால நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரும் புகழ்ச்சி இது. அததான் அவர் எழுதுறாரு, இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சின்றாரு. அப்ப புகழ்ச்சின்ன உடனே இது வந்து நம்ம வந்து இப்போ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் பேசுறோம். இப்ப இன்னைக்கு அரபு தேசங்கள்ல இஸ்ரவேலர்கள் மாம்சத்தின்படி கிடக்கிறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம பேசணும்னா நம்மள உடனடியா கொலை செஞ்சிருவாங்க. வேத பிரமாணத்துக்கு விரோதமா செய்யறேன்னு. ஆனா அது இப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி அது குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சி போய் அது வந்து இப்ப அங்கங்க கிறிஸ்துவ குறித்து ஆராதிக்கிறதுக்கு எல்லாம் வந்து அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா என்னன்னா நாங்க யூதர்கள் தான் அப்படின்றதுல இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாம்சத்துல இருக்காங்க. இது தேவனுடைய திட்டம். இது வந்து நம்ம பல தடவை நம்ம தியானிச்சிட்டோம். இது தேவனுடைய அனாதி திட்டம். அப்போ தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான்ன்ற. அப்ப யூதன் யாருன்றத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ரோமர் 2 28-29 வசனங்கள் நமக்கு வந்து உறுதிப்படுத்துது. சரி, இப்ப அவங்க புறஜாதி தான் அப்படின்றதுக்கும் சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். கலாத்தியர் 2 7-8 வசனங்களை வாசிங்க. கலாத்தியர் 2:7-8
அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினார். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு.
சரி, கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டார்கள் சொல்லி எழுதுறாரு. இப்ப இந்த 2 வசனத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதே போல் கலாத்தியருக்கு எழுதும் போது ரோமர் 2 இருக்க அதே சப்ஜெக்டை இந்த இடத்துல திரும்ப அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படின்றார். அப்ப இங்க என்னது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்படின்னா யாருன்னா யூதர்கள் நம்மளதான் சொல்றாரு. ஏன்னா அது மாம்சத்தை செய்யற விருத்த சேதனம், விருத்த சேதனம் இல்லைன்னு எழுதிட்டாரு ஏற்கனவே. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்குன்றாரு, அது விருத்த சேதனமே இல்லைன்ட்டாரு. இது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்குன்னும் போது நம்மளும் சொல்றாரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவையும், அதாவது சபைகளை சபைக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு, அதாவது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு யார் மனம் திரும்பி வர்றாங்களோ விருத்த சேதனம் அடைய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு என்னையும், அதாவது பேதுருவையும், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படிக்கு என்னையும் பலப்படுத்தினபடியால், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டார்கள் சொல்லி எழுதுறாரு. இப்ப என்ன அர்த்தம்னா, நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க, அந்த நாட்கள்ல வந்து அந்த மாம்சத்தின்படி இருந்த இஸ்ரவேலர்களுக்கு மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட கூட்டத்துல அதிகமா பவுல் தான் கிரியைகளை நடப்பிக்கிறார். கொலை செய்யறதற்கு பவுலுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய இடங்கள்ல பவுலை வந்து வகை தேடினாங்க. என்னன்னா புறஜாதிகளுக்கே சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார்ன்றார். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு பேதுருவை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி எழுதுறாரு. இதுல என்ன தெரியுது, மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க எல்லாம் புறஜாதிகளாக ஆக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆணித்தரமான ஒரு வசனம் இது. இன்னும் சில வசனங்களை நம்ம ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். வாசிங்க ரோமர்ல 11வது அதிகாரத்துல ரோமர் 11:13 வாசிங்க பார்க்கலாம்.
புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன்.
ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் பாருங்க, புறஜாதியாரையாகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே. கலாத்தியர்ல சொல்லிட்டாரு பாருங்க, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு தேவன் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறார்னு. அப்ப யூதன் யாரு, புரஜாதி யாருன்னு ரோமர் 2:28-29 தெளிவா எழுதிட்டாரு. இருதயத்துல விருத்த சேதனம் பண்றவன் தான் யூதன்ட்டாரு, மாம்சத்துல விருத்த சேதனம் பண்றவன புரஜாதின்ட்டாரு. அப்ப புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு கலாத்தியர்ல எழுதுறாரு. அப்ப அவர் இங்க சொல்றாரு, புரஜாதியாரியாக உங்களுடனே பேசுகிறேன், புரஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி. அப்ப என் இனத்தாருன்னு சொல்றது வந்து அவர் அந்த பழைய நினைவுகளை மையப்படுத்தி பேசுறாரு. ஏன்னா புதிய உடன்படிக்கையில இனத்தாருன்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் நம்ம எல்லாம் வந்து உள்ள வரோம். என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அங்கிருந்து ரட்சித்துக்கு கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, என் இனத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா முன்னாடி அவர் அங்கதானே இருந்தாரு, அதுலதான் இருந்தாரு. பட் அந்த இதுக்குள்ள இருக்கும் பொழுது நான் குழந்தைய போல கடந்தேன், குழந்தைய போல நான் யோசிச்சேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ புரஜாதி யாரு, யூதன் யாரு அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப தெளிவான வசனங்கள் நமக்கு இதை வழிப்படுத்துது. அதனாலதான் அவர் எழுதுற 29 தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புரஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான்றாரு. அப்போ புரஜாதிகளுக்கு அவர் தேவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா புரஜாதிகள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூதன்ற ஸ்தானத்துக்கு அவன் வரணும், புறஜாதியாவே இருந்து அவன் வர்றது வந்து ரொம்ப கடினம். அப்போ கடினம்னு சொன்னா எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய கிரியைகள் அவன் புறஜாதியா இருந்தாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகள் இருந்ததுன்னாதான் வர முடியும். நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்க நீதியை அவன் அறியாமலே அவன் செய்யறான்னு சொன்னா அவன் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம தியானத்துக்கு எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ இவங்க ரெண்டு பேரையுமே ஒன்னா ஆக்கணும், விசுவாசத்தை கொண்டு வரணும். அதனாலதான் அடுத்த வசனத்துல அதை சொல்றாரு 30 விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், அதாவது நம்மள விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் விசுவாசத்தின் மூலமாயும்ன்றார். இப்ப அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், ஆனா மாம்சத்துல விருத்த சேதம் பண்றான், அது வந்து விருத்த சேதனமே கிடையாது, நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அவனையும் விசுவாசத்திலையும் கொண்டு வரணும்ன்றாரு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் தேவன் ஒருத்தர் தான், அதைதான் இங்க எழுதுறாரு. ரெண்டு பேருக்கும் விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ரோமர் பத்துல 11-13 வசனங்களை எடுத்து பார்ப்போம்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம்
சம்மனராயிருக்கிறார்.
ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
ஆமா, இப்ப எப்படி கொண்டாந்து பாருங்க, கொண்டு வந்தாரு கவனிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லைன்றாரு. யூதனா இருக்கிற நம்ம விசுவாசத்தினால யூதனாயிட்டோம். கிரேக்கனா இருக்கிறவன் மாம்சத்துல இருந்தாலும் தேவன் ஒருத்தர் தான். அவனை விசுவாசத்தின் மூலமா இருந்து கொண்டு வரணும். அவனையும் விசுவாசத்தின் மூலமா தான் கொண்டு வரணும். ஏன்னா என்ன சொல்றாரு கடைசியா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னா, முதல்ல கர்த்தரை தொழுது கொள்ளணும்னா அவன் விசுவாசித்தாதான், தேவன் இருக்கிறான்னு விசுவாசித்தாதான் அவனுக்கு வந்து தொழுது கொள்ளுகிற அந்த பாக்கியம் கிடைக்கும், ரட்சிப்பேன்கிற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அவனுக்கு வந்து சேரும். அப்போ புறஜாதியார கிடக்கிற அவனும் யூதனா இருக்கிற நம்மளும் ரெண்டு பேரும் ஒரே இதுல வந்தாகணும். எதுல வரணும்னா விசுவாசத்துல வந்தாகணும். அதனாலதான் அங்க வந்து ரோமர்ல 3 அந்த 30 வசனத்துல அப்படி எழுதுறாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் விசுவாசத்தினாலும். அப்ப விசுவாசம் இருந்தாதான் நீதிமானம் மாற முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அப்போ அவன் யூதனா இருந்தாலும் அவன் வந்து புறஜாதியா இருந்தாலும் தேவன் ஒருத்தர் தான். அவன் கிரேக்கனா இருந்தாலும் அவன் யூதனா இருந்தாலும் விசுவாசத்துல வந்தாதான் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும் அப்படின்ற ஒரே சப்ஜெக்ட் தான் ரெண்டு இடத்துலயும் அவரு ரெண்டு வசனங்கள்ல அந்த வரிசையில அதை எழுதுறாரு. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே அப்படின்றார். இது இன்னும் நல்லா தெளிவா புரிய வைக்கலாம்னா, ரோமர்ல 11 அந்த ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம் சப்ஜெக்ட் ஒன்று வரும். எங்கன்னா 23 ரோமர் 11 வாசிங்க, தொடர்ந்து சில வசனங்களை வாசிங்க சிஸ்டர்.
அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொளிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா?
போதும், அந்த வசனத்துக்கு முன்பாக 17 வாசிங்க.
சில கிளைகள் முறுத்து போடப்பட்டிருக்க காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பெயர், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே.
அதாவது அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்துல நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அதாவது எப்படி, நம்மளை ஏற்கனவே இங்க ஒட்ட வச்சதுன்னு சொல்றாரு, அது வந்து விசுவாசத்தினுடைய அடையாளம், அது வந்து விசுவாசத்தினுடைய அடையாளம். அவங்கள வந்து ஒட்ட வைக்கிறதுக்கும் தேவன் வல்லவராய் இருக்கிறாரேன்றாரு. எப்படி, விசுவாசத்தின் மூலமாயும். ரோமர்ல வாசிச்சு பாருங்க 3:30, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் விசுவாசத்தின் மூலமாயும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, உங்களோடு கூட நீங்க வந்து ஒலிவ மரமா இருக்கீங்க, உங்களோடு கூட அந்த காட்டு ஒலிவ மரத்தை ஒட்ட வைப்பேன்றார். ஏன்னா அவங்க எல்லாரையும் ஒலிவ மரம் அத்தி மரம்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. தீர்க்க தரிசனம் அதையும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இஸ்ரவேலர்களை அத்தி மரம்ன்றாரு, ஒலிவ மரம்ன்றாரு. ஒலிவ மரத்துல அத்தி மரத்துல எல்லாம் பழங்களை எதிர்பார்க்கிறாரு. அப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்டது தான். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாம்சத்தின்படி அதை வந்து இருந்தனால விருத்தசேதனம் பண்ணிட்டு அதையே அவங்க கை கொண்டதுனால இவரை வந்து சிலுவையில அரைஞ்சாங்க. இது தேவனுடைய அனாதி திட்டம். ஏன்னா நம்மளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு, ஏன்னா புரஜாதிகளுக்கு அவர் தேவன் சொல்லி எழுதப்பட்டதுனால புரஜாதிகளா இருந்த நம்மளை உள்ள கொண்டு வர்றாரு. நம்ம விசுவாசித்து இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான் சொல்லி விசுவாசித்து நம்ம வந்தனால அவங்களுக்கு இருந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப என்னாச்சு, நம்மளை ஒளிவு மரன்ட்டாரு. அதனாலதான் சொல்றாரு ரோமர்ல, நம்ம வாசிச்சோம் பாருங்க, இப்போ 18 பாருங்க, நீ அந்த கிளைக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது நினைத்துக்கொள், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. அதாவது நம்மள விசுவாசத்தில் ஒட்ட வைக்க அந்த கிளைகளை முறித்து போடப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறாயே. நீ சொல்றது நல்லதுதான், அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டனன்றாரு. அவங்க விசுவாசித்து இருந்தாங்கன்னா நம்ம வந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருந்திருக்கும். ஆனா தேவன் அப்படி ஒரு திட்டத்தை வைக்கல, ஏன்னா அவங்களை அவிசுவாசத்துல வச்சுட்டு தான் நம்மளை மீட்டிட்டு வரணும்னு. ஏன்னா அவன் வந்து மாம்சத்தின்படி, நீங்க ஒண்ணுமேல இஸ்ரவேலர்கள் பக்கத்துல நின்று கொஞ்சம் தியானிச்சு பாருங்களேன், அவன் பண்ணது சரின்னு தான் நமக்கு தோணும். ஏன்னா அவன் இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கான் தேவனுக்காக. இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியம், இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்திட்டங்களை, அதாவது என்னன்னா எழுத்தின்படி இன்னைக்கு சட்டத்திட்டங்களை வந்து கை கொள்றதுக்கு அவ்வளவு ஒரு வைராக்கியம் பாராட்டுறான். அப்ப அவ்வளவு வைராக்கியமா இருக்கவனுடைய கண்களை மட்டும் லேசா தேவன் வந்து தோலை உரிச்சிட்டாருன்னா இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி திஷ்டாந்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு தான் பவுல சாட்சியா எடுத்துட்டு வந்தாரு. எப்ப அவருடைய கண்கள் தோல் உரிக்கப்பட்டதோ இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி சபைகள்லாம் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். அந்த ஆவி எடுத்துட்டார், இவர் தான் அதுன்ற தெரிஞ்சு போச்சு. கடைசினால ஒட்ட வைக்க வர்றதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரேன்றார். அப்ப என்னாச்சு, விசுவாசத்துல வந்துட்டான்னு சொன்னா புறஜாதிகளுக்கும் யூதனுக்கும் தேவன் ஒருவரேன்றார். முடிஞ்சு போச்சு, சிம்பிளா கொண்டு வந்தார். அததான் பவுல் அங்க எழுதுறாரு. அப்ப அந்த வசனத்துக்கு இதெல்லாம் எடுத்தோம்னா தான் நமக்கு கொஞ்சம் புரிய வரும். இந்த வசனங்களை கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். அந்த இந்த இந்த மூணு ரெண்டு வசனத்தை, அதாவது ரோமர் 3:29-30, இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் நம்ம பிரசங்கத்துக்கு எடுக்கும்போது இந்த சொல்ற இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம துணைக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்டை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்க ரெண்டு பேரையும் கொண்டு வர்றாரு. முதல்ல யூதன் யாரு, புறஜாதி யாருன்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் ஒரே தேவன் தான்றாரு. விருத்தசேதனம் உள்ளவனையும் விருத்தசேதனம் இல்லாதவனையும் அடையாளப்படுத்துறாரு. ரெண்டு பேருக்கும் தேவன் ஒருத்தர் தான்றாரு. விருத்தசேதனம் இருக்கிறவனோடு கூட விருத்தசேதனம் இல்லாதவன் எப்படி ஒண்ணு சேர முடியும்? ஏன்னா விருத்தசேதனம் இல்லாததுன்றது வந்து இருள், மாம்சம். விருத்தசேதனம் என்பது ஆவி, ஆவி மாம்சம் ஒண்ணு சேராதே அப்படின்ற கேள்விகளை எழும்புவோம். அப்ப என்ன பண்றாரு, ரோமர் 10:11 நம்ம வாசிச்ச இந்த வசனம் நமக்கு வந்து பக்கபலமா இருக்கும். எப்படின்னு சொன்னா, நான் ஒட்ட வைக்க வல்லவரா இருக்கிற தேவன் ஒட்ட வைக்க வல்லவரா இருக்கிறாரு, அது முறித்து போடப்பட்டதுன்ற நீ எப்படி சொல்ற? நீ விசுவாசத்துல சொல்ற நல்லதுதான், நீ அதுல நிலைச்சிரு அப்படின்ற, நீ அதுல நிலைச்சிரு. அப்போ ஒட்ட வைக்க தேவன் வல்லவரா இருக்கிறாருன்றாரு. அதைதான் தொடர்ந்து மீண்டும் அந்த வசனத்துல நான் வாசிக்கிறேன். 19 பாருங்க, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு, அதாவது ரோமர் 11:19 வாசிக்கிறேன், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளை முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையேறாமல் பயந்திரு, சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிருன்றார். ஏன்னா சுபாவ கிளைன்னு சொல்லும் பொழுது அந்த அதே லெவல்ல நீ இருந்தீன்னு சொன்னா தேவன் உன்னையும் தப்ப விட மாட்டாரு. அதே லெவல்ல நீயும் காணப்பட்டின்னு சொன்னா, ஏன்னா நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் சொன்னா, விசுவாசத்துக்குரியவன் சொன்னா, அதுல நீ பயந்துரு நிலைச்சிருன்றாரு. அப்ப நீ உன்னுடைய சுபாவ கிளைகளை, ஏன்னா அவன் காமிக்கிற மாதிரியே நீ மாம்சத்துக்குரியவனமான. ஏன்னா பாருங்க, பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறாரு, ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல முடிவு பெற போறியான்றாரு. மாம்சத்துல முடிவு போற வந்து சுபாவ கிளை.
அப்ப ஆவியில ஆரம்பம் பண்ணனும், இது ஒரு சுபாவ கிளை. அப்ப இதுக்குரிய இதுல நீ பயந்து நிலைத்துறன்றாரு. ஆவிக்குரியவனா ஆவிக்குரியவனா நில்லு, நீ மாம்சத்துக்குரியவனா மாம்சத்து. அதனாலதான் ரெண்டு பேரே ஆண்டவர் பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறாரு, அவங்கவுங்க அழைக்கப்பட்ட நிலைமையில நீங்க நிலைத்திருங்கன்றாரு. அவங்க உங்களுக்கு என்ன சொல்லிருக்கோ நீங்க அதுல நிலைச்சிரு. நீ இதுல வரலாம் விசுவாசத்துல, இதுல ஒட்ட வைக்க தேவை, ஆனா இதுல இருக்க நீ அதுல போயிடக்கூடாது. போகும்போது மாம்சத்துக்குரியவனா மாறிடுற. இப்ப நிறைய பேர் பாருங்க பாஸ்டர்ஸ்ங்கெல்லாம் சென்னையில வந்து நிறைய மசூதியில போயிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணிட்டு அங்க மசூதியில போயிட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க, தொழுதுகிட்டு தொழுகை நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் வந்து சில முஸ்லீம் இருக்கிற முக்கியமானவங்க எல்லாம் பேசும்போது அவங்க இவங்க இவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. பணங்கள் எல்லாம் கொடுத்து பேசி உலகம் முழு நீ போலான்னு சொல்லி ஆசை காட்டி பணத்தை கொடுத்து மாத்திரமல்ல, தேவன் அவர் தான், நீங்க வந்து இயேசுக்கு வந்து நீங்க வந்து கிடையாது, இயேசு வந்து அவர் மறிக்கவே இல்லைன்னு சொல்லி இவங்க கன்வின்ஸ் பண்ண. காரணம் என்னன்னு சொன்னா, பைபிள் கையில வச்சுக்கிட்டாங்களே தவிர படிக்கல. நம்ம அதை தியானிக்கிறோம். அப்ப தியானிக்கும் போது நம்மளெல்லாம் அவங்க வந்து உள்ள என்னதான் குட்டிக்காரனா இருந்தாலும் நம்மளை உள்ள கொண்டு வர முடியாது, நம்மள அங்க போக முடியாது. ஒரு மணி நேரம் பேசினானா நம்ம அவங்கள கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அப்ப அதான் சொல்றாரு, நீ அழைக்கப்பட்டதுலயே நீ நிலைத்துரு அப்படின்றாரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பா விடாது, உன்னையும் தப்பா விட மாட்டார் என்ன எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவும் காண்பித்தார்ன்றாரு. அங்க வந்து கண்டிப்பு, ஏன் அப்படின்னு சொன்னா ரத்த பள்ளி மேலே இருக்கட்டும்ட்டாரு. அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பு அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்ச நாளைக்கு தான் அது நினைச்சிருக்கும். இனி வருகிற நாட்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அது எந்த நாட்கள் இருக்கலாம், அது ஒன்னும் 50 வருஷம் ஆகுதோ, 100 வருஷம் ஆகுதோ, 5 வருஷம் ஆகுதோ, 10 வருஷம் ஆகுதோ, அதனுடைய சாரல்களை இப்பவே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. சரியா? அப்ப கண்டுபிடிப்பை உன்னுடைய தயவும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராது இருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அப்ப அவிசுவாசத்திலே நிலைத்திராது இருந்தால் போது விசுவாசத்துல வந்தா அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள், அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொழிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா. அவங்க ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவான்றார். ஏன்னா புறஜாதிகளுக்கும் தேவன் அவர் தான், விசுவாசத்தின் மூலமாக வந்த யூதர்களுக்கும் தேவன் அவர் தான், விசுவாசத்தின் மூலமாயும் அவர்களையும் தேவன் கொண்டு வர போறது அவர் தான். ஏன்னா ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் அதிக நிச்சயமா இருக்கிறாரு சொல்லி எழுதுறாரு. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும்ன்றாரு. அப்ப தேவன் வந்து ஒட்ட வச்சு அவங்களை கொண்டு வர்ற வரைக்கும் அந்த ஒரு அந்த கடினம் வந்து கொஞ்சம் இருக்குதா அப்படின்றத புரிய வைக்கிறாரு. அந்த கடினம் கொஞ்சம் இருக்கும். அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலங்கள் வரைக்கும் சத்தியங்களை எந்த அளவுக்கு விதைக்க முடியுமோ விதைச்சிட்டு அவங்க யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு பிற்காலத்துல சந்ததிகளுக்கு அந்த சத்தியங்கள் அவர் விதைச்சதை அப்படியே நிருபங்களா எழுதப்படுது. அப்ப நம்ம தியானிச்சிட்டோம்னா நம்ம பேசுறது இருக்கும், நம்ம பேசலாம். நம்ம முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர்ட்ட பேசும்போது அவங்க அப்படியே வாயடிச்சு தான் நிப்பாங்க. ஏன்னா கூடுமான வரைக்கும் அவன் மூத்த சகோதரன் சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறது, நீ இப்படிதான் இருப்ப, இப்படிதான் இருந்து ஆகணும். அப்ப ஆச்சரியப்படுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க குரான்ல இது வந்து பதிப்பு செய்யப்பட்டிருக்கு, ஆனா அதை யாரும் பேசுறது கிடையாது. பேசினாங்கன்னா எல்லாம் இங்க ஒடியே வந்துருவாங்க. பேசுறது கிடையாது, பேசுறதுக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கடினமான இருதயம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்குன்றாரு. இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும், இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த பிரகாரம்? மேல நம்ம வாசிச்சு வந்தோம் பாருங்க, ஒட்ட வைக்கப்படுவாங்கன்ட்டு. இஸ்ரவேலர் எல்லாரும், என்ன எல்லாரும் விசுவாசத்துல வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. பாருங்க, இஸ்ரேல் என்று சொல்ல அழைக்கப்படுகிற நீ இந்த முதல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக. ஏன்னா அது ஆவிக்குரியது, அதை வந்து நிறைவேற்றி ஆகணும் அவரு. அப்போ அதை இங்க என்ன பண்றாரு, எழுதுறாரு. நான் அவருடைய இந்த பிரகாரம் 26, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞாயிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை குறித்து உங்கள் நிமித்தம்ன்றார். யார் நிமித்தம்? நம்ம நிமித்தம்ன்றாரு. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தான் நமக்கு வந்துருச்சு, இது அவங்க அறியல. ஆனா பவுல் நமக்கு புரிய வைக்கிறாரு, நம்ம நிமித்தம் தான் அவங்க வந்து இப்படி ஆயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க விசுவாசிகளை நம்ம விசுவாசிச்சோம், நம்மளை விசுவாசத்துல கொண்டு வர்றதுக்காக அவங்களை அப்படி வச்சுட்டு தேவன் நம்மளை மீட்டு வந்துட்டாரு. இனி வர நாட்கள்ல ஒட்ட வைப்பாரு. இப்ப அப்படியே ரோமர் 3:30 வாங்க, ரொம்ப தெளிவா புரியும் பாருங்க. ரோமர் 3:30 பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. ஏன்னா ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த புறஜாதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் இதுல உள்ளடக்கம், அவங்களும் இதுல உள்ளடக்கம். ஏன்னா புறஜாதி அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாருமே பக்தியில தான் இவங்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்றவனா இருந்தாலும் அவனும் புறஜாதி தான். கிறிஸ்துவ வந்து தொழுது கொள்ளாம வந்து வேற விக்கிரகங்களுக்குள்ள வணங்கி கொண்டு இருந்தாலும் அவர்களையும் தேவன் புறஜாதிகள் அப்படின்னு சொல்லிதான் அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. ஆனாலும் அவனுடைய பக்தி நிமித்த அவன் செய்கிற நீதிகள் எல்லாம் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகள் இவன் செய்யறானே, விருத்த சேதனம் இல்லாத இவன் செய்யறானே அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவனையும் கொண்டு வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம நிறைய பேர் தியானிச்சிருக்கோம். அதுக்கு வந்து கொர்நேலியும் ஒரு நல்ல அருமையான ஒரு உதாரணம். அப்போ அவங்க எல்லாரும் தான தர்மங்களை செய்யும்போது அதை வந்து தேவன் நீதி உள்ளதா எண்ணி என்ன பண்ணாரு, உள்ள கொண்டு வர்றாரு. அப்போ விசுவாசத்தினாலும் அவர்களுக்கு விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ரோமர்ல அதே 3:7-8:9 வசனங்களை பாருங்க. மன்னிக்கணும், சாரி வாசிச்சோம், ரோமர் 10:11-13 வாசிச்சோம். கிரேக்க நன்றி இல்லை, யூத நன்றி இல்லைன்னு சொல்லி, சரியா? ஓகே, 31 கவனிங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? ஏன்னா இப்ப ரெண்டு இருதரத்தாரே ஒன்னா சேர்த்துட்டாரு. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? யூதன் யாரு, புறஜாதி யாருன்னு சொல்லி பார்த்தோம். ஆம், புறஜாதிகளுக்கு அவர் தேவன் தான். 30, விருத்த சேதனம் உள்ளவர்களையும் விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குற தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் சொன்னா ஒட்ட வைக்கிறதுக்கு அவர் தேவன் வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி நடந்தனால என்ன நடக்குது, விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? ரெண்டு பேரும் விசுவாசத்துலதான் தேவனிடத்துல வந்துட்டோம், இதனால விசுவாசத்தினால நம்ம நியாயப்பிரமாணத்தை அவமாக்கும் அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம்ன்றாரு. ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, விசுவாசமும் ஆவிக்குரியது. அப்ப நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்றோம்னா நிலைநிறுத்துறோம் அப்படின்றத பவுல் இந்த இடத்துல தெளிவுபடுத்தி நமக்கு புரிய வைக்கிறார். சொன்ன வசனங்களை பதிவு பண்ணிக்கொள்ளுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமென். செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற கிருபையினால காட்டொளிவு மரங்களாக கிடந்த எங்களை ஒளிவு மரமாக உம்மோடு கூட இணைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த ஒளிவு மரம்னு சொல்லி கொண்டிருந்த அந்த கிளைகளை ஆண்டவரே வெட்டி போட்டு, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தின் மூலமாக ஒட்ட வைக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். எங்கள் இருவருக்கும் தேவன் நீர் ஒருவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். இந்த அனந்த ஞானத்தை அப்போ நாங்கள் பவுலுக்கு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நிறைய ஆண்டவரே நிருபங்களை நாங்கள் வாசிக்கவும் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் இந்த வார்த்தைகள் பத்திரமா இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரமா அப்ப இன்னும் அநேக காரியங்களை தியானிக்க கண்கள் திறந்தவண்ணமா இருக்கட்டும் பிள்ளைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதிக்கிறேன். தேவநாம மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவ குறித்து தெரிய வரும். இப்ப நீங்க வந்து அறிவிச்சாலும், ஏன்னா நம்ம இப்பதான் அறிவிக்கலாம்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணாலும், அப்பவே பவுல் வந்து படு பயங்கரமா அவங்களுக்கு ஏத்திருக்காரு. அவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் அவர் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்தாரு, கொஞ்சம் பேர்ல நிறைய பேரை கூட்டிட்டு வந்தாரு. ஸ்ரீமத்தையா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், ஒன்னேசிமா இருக்கட்டும், நிறைய பேரு, நம்ம இவங்க யாரு, நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேரு, நல்ல பேராச்சே, யாரு, ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேர், சூப்பர், ஆக்கிலா பிஸ்கில்லா, அப்புறம் வந்து அப்பல்லோ, எல்லாம் சாதாரண ஆளுங்கள் கிடையாது, எல்லாம் வேத பண்டிதர்கள். அவங்க கண்ணெல்லாம் தோல் உரிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, இவர் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு அப்போ அவங்க எல்லாம் ஏற்ற காலங்கள்ல தான் அவங்க வருவாங்க. தேவன் வந்து அவங்களை ஒட்ட வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்காரு, அதனால நீங்க இதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்ததிகளுக்கு, அதாவது நமக்கு என்ன பண்றாரு, பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ இப்பவும் பல இடங்கள்ல சுவிசேஷங்கள் வந்து அறிவிக்கப்படுது. பட் இதை ப்ராப்பரா வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் நல்லது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், அவன் அந்தி கிறிஸ்து முஸ்லீமா வேலைக்கு ஆக மாட்டான், அவன் வந்து சாத்தான், அவன் தீவிரவாதி, அவன் ISIS அப்படின்னு சொல்லி சாத்தான் இவங்களுக்குள்ள புந்துக்கிட்டான் இதை தெரிய விடாம வரைக்கும். அப்ப இதை தியானிக்கும் போதுதான் தெரிய வருது, எப்ப காட்டு ஒளிவு முறை யாரு, ஒளிவு முறை யாரு, விசுவாசி யாரு, அவிசுவாசி யாரு, அப்ப ஒட்ட வைக்கிறாருன்னு சொன்னா நம்ம எப்படி கடந்தோம், நம்மள எப்படி ஒட்ட வச்சாரு, இதெல்லாம் தியானிக்கும் போதுதான் தெரிய வருது. அப்ப ரெண்டு சந்ததிக்கு தான் இதை சொல்றாரு, ஒன்னு விசுவாச சந்ததி, இன்னொன்னு அவிசுவாச சந்ததி. அப்ப ரெண்டு பேருக்கும் தேவன் என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு, ஒன்னு சீனாய் மலை, ஒன்னு அரபி. ரொம்ப தெளிவா எழுதிட்டு வர்றாரு, ஒன்னு இசாக்கு, இஸ்மவேலு, அண்ணன், தம்பி, அப்படியே கொண்டு வர்றாரு. ஆதியில இருந்தே அது வருது. அப்ப இன்னொரு கூட்டமும் இருக்குது, அது புறஜாதி. அவங்களும் விசுவாசத்தின் மூலமா தான் தேவன் உள்ள கொண்டு வர போறாரு. ஏன்னா ஒருத்தரை விடுறதுக்கு தேவனுக்கு விருப்பம் கிடையாது, எல்லாரும் பிடிச்சிருந்தது பராதீதம். ஆனா அவங்கதான் உதறி தள்ளிட்டு போறாங்க. அப்ப இந்த வருகிற நாட்கள்ல அவங்களுடைய கண்கள் எல்லாமே திறக்கப்படும், தன்னால தோல் உரிக்கப்படும். தோல் உரிக்கப்படும் போது இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா வேதங்களை ஆராய்வாங்க. ஒவ்வொரு முஸ்லீம் வீட்லயும் குரான் இருக்குதோ இல்லையோ பைபிள் நிச்சயமா இருக்கும். ஏன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வாங்கி வச்சிருக்காங்க, பைபிள்ல என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குன்ட்டு. ஆனா அதை அவங்க தியானிக்க ஆரம்பிக்கும் போது கண் திறக்கப்பட்டுரும். அப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் நடக்க போது. ஏன்னா அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, யாரு முஸ்லீம் அப்படின்னா அக்பரா, அது யாரு பேரு, விஜயகுமார் பிரதா, சிவகுமார் பிரதா, ஜாகி நாயக் இல்ல, அல்லா, முகமது நபி. முகமது நபிய விட இயேசு நபி தான் அதிகமா எழுதப்பட்டிருக்குது குர்ஆன்ல.
25 தடவை இருக்கு
முகமது நபின்றதை விட இயேசு நபியை குறித்து தான் அதிகமா எழுதப்பட்டிருக்குது. அப்போ இதுவே பல பேருக்கு கேள்வி எழும்புது, என்னடா அது நம்மளுடைய வேத குர்ஆன் வந்து நம்முடைய வேத புத்தகம் நம்ம சொல்றோம், முகமது நபியை வந்து முக்கியமான ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்றோம், ஆனா இயேசு நபியை குறித்து தான் அதிகமா எழுதப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு சந்தேகம்னு சொன்னா வேதத்தை பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னும் போது எடுத்து வாசிச்சு பல பேர் மனம் திரும்பிட்டான், பல பேர் மனம் திரும்பியாச்சு. நான் இருக்க பகுதியில எல்லாம் வந்து அப்துல் காதர்னு ஒருத்தர் வந்து மனம் திரும்பிட்டாரு. பட் பாவ பிரமாணத்துக்குள்ளதான் இருக்காரு, ஆனா இயேசுதான் மெய்யான கடவுள்னு சொல்லி வைராக்கியமா சாட்சி கொடுக்குறாரு. பல முஸ்லீம் தர்காக்கள்ல போயிட்டு அவர் வந்து பேசுறாரு. அப்ப இதெல்லாம் எப்படி போது, இது தேவனுடைய திட்டம். அப்போ அவங்க வேதங்களை படிச்சு வரும்போது, ஏன் ஜான் ஜபராஜ் கூட முஸ்லீம் தான், அங்கங்க பாடி ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜான் ஜபராஜ் கூட பேசிக் வந்து அவர் முஸ்லீம் தான். அப்ப கிறிஸ்துவனால ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து கிறிஸ்து தான் மெய்யான தேவன் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வந்தீங்க, அதாவது என்ன சொல்றது, குட்டைக்கு பயந்து குளத்துல விழுந்த கதையாயி போச்சு. இப்போ அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாதனால அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா மாம்சத்துக்குள்ளேயே கடந்து போறாங்க. பட் ஆனா கடைசி நாட்கள் ஒரு பெரிய புரட்சி இருக்குது, அவன் வந்துருவான். அப்போ அததான் சொல்றாரு, புரஜாதிக்கும் தேவன் அவர் தான், யூதனுக்கும் தேவன் அவர் தான், விசுவாசத்துல இருக்க உனக்கும் அவர் தான், அவங்களையும் விசுவாசத்தின் மூலமாயும் தேவன் வந்து கொண்டு வருவாரு, அவருக்கு தேவன் ஒருவர் தான் அப்படின்றது. அப்ப எப்படி கொண்டு வருவாருன்றதான் நம்ம தியானிக்கிறோம். அப்ப நான் ஒட்ட வைப்பேன், கடைசி நாள்ல நான் அதை செய்வேன், ஒட்ட வைக்க நான் வல்லவரா இருக்கிறேனே அப்படின்றாரு பவுல் எழுதுறாரு. தேவன் வல்லவரா இருக்கிறாரு, நீ வந்து ஒட்ட வச்சுட்ட, விசுவாசத்துல வந்துட்டு நீ பெருமை பாராட்டாத, உனக்கு கொடுக்கப்பட்டதுல நீ நிலைச்சிரு அப்படின்றாரு. அப்போ அவன் தான் முதலாவது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போற கூட அவன் தான். அதை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். முதலாவது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எதிர்கொண்டு போவோம்ன்றாரு. அப்ப மரித்த நிலைமையில இருந்தது யாரு, உயிரோடு கூட இருக்கிறது யாருன்னு பாக்கணும். மரித்த நிலைமையில இருக்கிற எப்படி பரலோராஜ்யம் போக முடியும், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எதிர்கொண்டு போய் மத்திய ஆகாயத்துல தேவனோடு கூட நம்ம சந்தரிப்போம்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அப்போ மரித்தவன் யாரு, உயிரோடு கூட இருக்க யாருன்னு பாக்கணும். அவிசுவாசிகள் கைவிடப்பட்டுருவாங்க, எழுந்திருந்தாலும் கைவிடப்பட்டுருவாங்க. அப்போ அவனே தேவன் வந்து கொண்டு வர்றதுக்கு சித்தமுள்ளவரா இருக்கிறார். அததான் இங்க எழுக்கிறார். ஓகே, ரோமர் 4 வரிநாட்கள தொடர்வோம். வெற்றிகரமா ரோமர் 3 வரைக்கும் முடிச்சாச்சு. பேப்பர்லாம் தொலை தொலைன்னு ஆகி போச்சு.